நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், இந்தியாவில் இந்த ஆண்டு பருவமழையின் அளவு வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்று அரசு எதிர்ப்பு கூறியுள்ளது தொடர்பில் விவசாயிகளின் எண்ணங்கள்.
இப்ப கர்நாடகாவில் மழை பொழிஞ்சாதான் காவிரிக்கு தண்ணீர். இப்ப பருவமழை குறைஞ்சு போச்சுன்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள் வந்து வெகுவா பாதிக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 ஏக்கர்ல சாகுபடி செய்யறது வந்து பரப்பளவு வந்து வெகுவா குறையும்.
நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸில் உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொருட்கள் இருப்பதாக கூறி தொடரும் எதிர்ப்புகள் குறித்த செய்திகள். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நுகர்வோருக்கு எடுத்துச் சொல்லவில்லை என்று கூறி 3 புகையிலை நிறுவனங்களுக்கு 12 பில்லியன் டாலர்கள் நட்டையீடு வழங்க கனேடிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
It's an enormously important judgment. There's been tens of thousands of internal documents that have become public. The trial was almost 3 years in length. I think it's going to have tremendous implications for other parts of Canada and indeed international.
ஆகியவையும் அனைவருக்கும் அறிவேலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பது இளைய தம்பி தயானந்தா மற்றும் எல்ஆர் ஜெகதீசன்.
சீனாவின் யாங்ஸே ஆற்றில் கவிழ்ந்த கப்பலில் பயணித்தவர்களில் காணாமல் போயிருக்கும் 400 பயணிகளை மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்தும் தேடி வருகிறார்கள். இதுவரை மிகச் சிலரே மீட்கப்பட்டுள்ளனர். தலைகீழாக கவிழ்ந்திருக்கும் கப்பலின் மேற்புறத்தில் இடப்பட்ட துவாரமூடாக சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். கப்பலில் உட்புறத்தில் இருந்து வரும் அபிய குரல்களை மீட்பு பணியாளர்கள் கேட்டதாக சிங்குவா செய்தி ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. விபத்திலிருந்து தப்பிப்பிழைத்த கப்பலின் கேப்டனும் தலைமை பொறியியலாளரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். புயலில் சிக்கி கப்பல் கவிழ்ந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தாலும் கப்பல் கவிழ்வதற்கு முன்னர் எந்த அபாய செய்தியையும் அது வெளியிடவில்லை.
கடந்த ஆண்டு உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸின் பயணிகள் விமானத்தின் சிதறங்களை ஆராய்ந்து பார்த்த ரஷ்யாவின் ராணுவ தளவாட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று அந்த விமானமானது தமது தயாரிப்பான விமானம் தேத்தி ஆக்கியடிக்கும் ஏவுகணை கட்டமைப்பினால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று தமது ஆய்வின் முடிவுகளில் தெரிய வந்திருப்பதாக கூறியிருக்கிறது. அல்மஸ் ஆண்ட்ரே என்கிற இந்த நிறுவனம் தமது பழைய தயாரிப்பான M1 ஏவுகணைகள் ரஷ்ய இராணுவத்திடம் தற்போது பயன்பாட்டில் இல்லை என்றும், ஆனால் உக்ரைன் இராணுவ தளவாடமாக அது தொடர்கிறது என்றும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. உக்ரைனின் ஆளுகைக்குள் இருக்கும் ஷாரோகாம் பிரதேசத்திற்கு தென்புறத்திலிருந்து இந்த ஏவுகணை சுடப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. உக்ரைன் அரச எதிர்ப்பாளர்களுக்கு ரஷ்யா கொடுத்த ஏவுகணைகள்தான் இந்த விமானத்தை தாக்கி அழித்தன என்கிற குற்றச்சாட்டை ரஷ்யா தொடர்ந்து மறுத்து வருவதோடு, இந்த விமானத்தின் அழிவுக்கு உக்ரைன் தான் காரணம் என்றும் குற்றம் சுமத்தி வருகிறது.
இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ஈராக்கிய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அமெரிக்க தலைமையிலான கூட்டணி அன்பிர் மாகாணத்தை மீட்பதற்கான ஈராக்கின் அவசர செயற்திட்டத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளது. பாரிஸில் இதற்கென நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து கருத்து தெரிவித்த அமெரிக்க துணைச் செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், ஈராக்கிய பிரதமர் உடனடியாக செயற்படவல்ல சரியான திட்டம் ஒன்றை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு உதவும் நோக்கில் தாங்கிகளை எதிர்த்து அளிக்கும் ராக்கெட்டுகளை அமெரிக்கா ஈராக்கிற்கு வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற ஈராக்கிய பிரதமர் ஹைதர் அல் அபாதி தனது உரையின் போது இதற்கென புதிய ராணுவ கமாண்டர் ஒருவர் தன்னால் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், ஒருங்கிணைந்த அரசாங்கம் ஒன்றை அமைக்க தான் முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் ஈராக்கிற்கு வெளியே உருவாகிய இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்களுக்கு தனது அரசு முகம் கொடுப்பதானால் வெளி உதவிகள் அவசியமானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவின் தலைமைச் செயலர் ஜெரோம் வால்கே ஊழல் குற்றச்சாட்டுகள் எதிலும் சம்பந்தப்படவில்லை என்று அந்த சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. ஃபிஃபாவில் நடந்ததாக கூறப்படும் குறிப்பிட்டதொரு 10 மில்லியன் டாலர்கள் அளவுக்கு ஊழல் நடைபெற்ற சம்பவத்தில் அவருடைய தொடர்பு குறித்து அமெரிக்க அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உலகக்கோப்பை போட்டிகள் நடத்துவதற்கான அனுமதி அளிக்கும் வாக்கெடுப்பில் தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்வதற்காக தென்னாப்பிரிக்க அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட லஞ்ச பணமே இந்த 10 மில்லியன் டாலர் பணம் என்று அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் அந்த பணம் கரீபியன் தீவுகளில் கால்பந்தாட்டத்தை ஆதரிப்பதற்காக தென்னாப்பிரிக்க அரசு அளித்த நிதி உதவி என்று ஃபிஃபா கூறுகிறது. மேலும் ஃபிஃபாவின் மூத்த எந்த அதிகாரியும் இந்த பண பரிமாற்றத்திலோ அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதிலோ ஈடுபடவில்லை என்றும் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தெரிவித்து வருகிறது.
இஸ்ரேலில் அதிகரித்து வரும் அதீத பழமைவாத யூத சமூகத்தினரும் அரேபிய மக்கள் தொகையினரும் அந்த நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பார்கள் என்று இஸ்ரேலிய மத்திய வங்கி தலைவர் கானிட் ஃபிளக் எச்சரித்துள்ளார். பாரிய மாற்றம் ஏற்பட்டு இந்த சமூகத்தினரில் பெரும்பான்மையினர் தொழிற்படையில் இணையாது போனால் ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இஸ்ரேல் அதிக பின்னடைவை கொண்டிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இந்திய செய்தி ஒன்று. இந்த ஆண்டு பருவமழை நெடுங்கால சராசரியை விட 12% குறைவாகத்தான் இருக்கும் என்று இந்திய அரசு எதிர்வு கூறியுள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்களிப்பு 13% என்ற அளவுக்கு குறைந்து போய்விட்டாலும் விவசாயத்தை சார்ந்தே பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிறது. இந்நிலையில் பருவமழை குறைவால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கத்தின் தலைவர் நல்லுசாமி அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
ஏற்கனவே ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பே சொன்னாங்க, இந்த ஆண்டு பருவமழை 35% குறையும்னாங்க. என்ன காரணம்னா, அந்த பசிபிக் கடல்ல வெப்ப நீரோட்டம் எல்லினோ காரணமாக பருவமழை இந்தியாவில் 35% குறையும்னு சொன்னாங்க. இப்போ மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, 88% பொழியும் 12% தான் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவமழையை பொறுத்த அளவுல இப்போ இந்தியாவுக்கு அதிகமா மழை கிடைக்கிறது தென்மேற்கு பருவமழை. கிட்டத்தட்ட 1250 மில்லிமீட்டர் மழையில 850 மில்லிமீட்டர் இந்த தென்மேற்கு பருவமழையில தான் கிடைக்குது. ஆனா தமிழ்நாடு மட்டும் ஒரு மழை மறைவு மாநிலமா இருக்கிறதுனால வடகிழக்கு பருவமழையில கூடுதலா மழை கிடைக்குது. இப்ப இந்த மழை 12% குறைஞ்சிட்டா இப்போ தமிழ்நாடு வெகுவா பாதிக்கும். எப்படின்னா, இப்ப கர்நாடகாவில் மழை பொழிஞ்சாதான் காவிரிக்கு தண்ணீர். இப்போ பருவமழை குறைஞ்சி போச்சுன்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள் வெகுவா பாதிக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 20 ஏக்கர்ல சாகுபடி செய்யறது பரப்பளவு வெகுவா குறையும். அதே மாதிரி முல்லை பெரியாரனுடைய நீர்பிடிப்பு பகுதி அந்த தென்மேற்கு பருவமழை நம்பித்தான் இருக்கு. அது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு.
இந்த மழை குறைவு என்பது முன்பே தெரிந்திருக்கின்ற நிலையில் அரசாங்கம் எத்தகைய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் இது போன்ற மழை குறைகின்ற காலத்தில் தான் விவசாயிகளுடைய தற்கொலைகள் அதிகம் நடக்கின்றன. இதையெல்லாம் தடுப்பதற்கு எத்தகைய கொள்கை மாற்றங்கள் வேண்டும் என நினைக்கிறீர்கள்?
இப்ப மழை எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி பொழியாது. சில இடங்கள்ல கூடுதலா பொழியும், சில இடங்கள்ல குறைவா பொழியும். ஆனா கூடுதலா மழை பொழியக்கூடிய இடத்துல இருந்து குறைவான மழை பொழியக்கூடிய இடத்துக்கு தண்ணியை கொண்டுகிட்டு போகணும். இது நம்ம நாட்டை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர். நம்ம நாட்டினுடைய சராசரி மழை 1250 மில்லிமீட்டர். மொத்தம் 70,000 TMC ல 20,000 மட்டும்தான் பயன்படுத்துறோம். 50,000 TMC தண்ணி ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாம கடலுக்கு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு 67 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் இந்த தண்ணிய எங்கெங்க தேவையோ அங்க கொண்டுகிட்டு போக முடியல. ஃப்ரீயா இருக்கக்கூடிய தண்ணிய சகோதரனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, சமுத்திரத்துக்கு கொடுக்கறதுல நாம தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை மாறணுங்கிறதுதான் நாட்டு நலனில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு.
பருவமழைக்கு முந்தைய கோடை மழை வழக்கத்திற்கு மாறாக பல இடங்களில் அதிகமாக பெய்திருக்கிறது. நேற்று கூட கர்நாடகாவிலே மிக அதிக அளவிலே மழை பெய்து பல பறவைகள் இறந்ததாக கூட செய்திகள் இருக்கின்றன. இந்த மழை விவசாயத்திற்கு எந்த விதத்திலாவது பயன்படுமா?
அதாவது எப்பவுமே உரிய காலத்துல மழை பொழிஞ்சாதான் அது பயன்படும். நீங்க பெய்யக்கூடாத காலத்துல மழை பொழிஞ்சாலும் அது நஷ்டம் ஏற்படுத்தும். பொழிய வேண்டிய காலத்துல பொழியக்கூடிய அளவு குறைஞ்சாலும் இழப்பு ஏற்படுத்தும். இப்ப வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கோடையில கூடுதலா மழை பொழிஞ்சுது. அப்படி பொழிஞ்சதுனால விளைஞ்ச அந்த கோதுமை வீணா போச்சு, அது வீடு சேரல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகு. அப்ப விவசாயிக்கு நட்டம்தான் வருது. அங்க மழை பொழிஞ்சதுனால விவசாயிகளுக்கு பெரிய ஆதாயம் வருதுன்னு சொல்ல முடியாது.
கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கத்தின் தலைவர் நல்லுசாமி. பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே தயாரிக்கும் மேகி நூடுல்ஸில் உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொருட்கள் உள்ளன என்று எழுந்த பரபரப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இந்தியாவின் பல மாநிலங்கள் அந்த நூடுல்ஸ் விற்பனை தடை செய்யும் நிலை வரை சென்றது. கேரள மாநில அரசின் கூட்டுறவு நுகர்வோர் அங்காடிகளில் அதன் விற்பனையை இன்று நிறுத்தியுள்ள அரசு இருக்கும் சரக்குகளை திரும்ப எடுக்கும்படி நெஸ்லேயே கோரியுள்ளது. டெல்லி அரசாங்கமும் இதுகுறித்து தாங்கள் சிந்தித்து வருவதாக கூறுகிறது. இதனிடையே அந்த நூடுல்ஸை பிரபலப்படுத்தும் நோக்கில் விளம்பர படங்களில் நடித்த பிரபலங்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு பீகார் மாநிலத்தின் முசாஃபர்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்பிரச்சனை குறித்த ஒரு பார்வை நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்குகிறார்.
இந்தியாவில் மிக பிரபலமான நூடுல்ஸ் தயாரிப்பு ஒன்றை சாப்பிட்டதால் தனக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாக ஒருவர் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அந்த நூடுல்ஸின் விளம்பர படத்தில் நடித்த நடிகர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய இந்திய நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் சுதீர்குமார் ஓஜா என்பவர் தொடுத்த வழக்கில் பீகாரில் உள்ள முசாஃபர்பூர் நீதிமன்றத்தின் கூடுதல் தலைமை நீதிபதி ராமச்சந்திர பிரசாத் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த May 30 முசாஃபர்பூரில் லெனின் சவுக் என்ற இடத்தில் மேகி நூடுல்ஸை வாங்கி சமைத்து சாப்பிட்டதாகவும் அதன் காரணமாக தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் தனது மனுவில் ஓஜா கூறியிருந்தார். இதையடுத்து அந்த நூடுல்ஸை பிரபலப்படுத்துவதற்கான விளம்பர படத்தில் நடித்த பிரபல இந்தி நடிகர்கள் அமிதாப் பச்சன், மாதுரி தீட்சித், பிரீத்தி ஜிந்தா, நிறுவனத்தின் இயக்குநர் மோகன் குப்தா, இணை இயக்குநர் ஷபாப் ஆலம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டுமென ஓஜா வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் இவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும்படி உத்தரவிட்டது. காசி முகமதுபூர் காவல் நிலையம் இவர்கள் மீதான புகாரை பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டுமெனவும், விசாரணைக்கு தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யலாம் என்றும் கூடுதல் தலைமை நீதிபதி ராமச்சந்திர பிரசாத் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் விளம்பர படங்களில் நடிப்பவர்களை அந்த பொருளின் தரத்திற்கு பொறுப்பாக்கி தண்டிக்க முடியுமா என்ற விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஹோட்டல் நிர்வாக படிப்பு ஒன்றை அளிக்கும் நிறுவனத்தின் விளம்பர படத்தில் பிரபல நடிகை ராதிகா நடித்திருந்தார். அந்த நிறுவனத்தின் தரம் குறித்த கேள்விகள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமாக எழுந்ததை தொடர்ந்து தான் தொழில் முறையிலேயே அந்த விளம்பரத்தில் நடித்ததாகவும் பெற்றோரும் மாணவர்களும் முழுமையாக விசாரித்து அந்த நிறுவனத்தில் சேர வேண்டும் என்றும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஒரு விளம்பர படத்தில் நடிப்பவர்களை அந்த பொருளின் தரத்திற்கு பொறுப்பாக்கி தண்டிக்க முடியாது என்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான ராதாகிருஷ்ணன்.
நிச்சயமா அந்த சட்டத்துல வந்து அவங்களை வந்து சார்ஜ் பண்ணவே முடியாது. இந்த குற்றத்தை சுமத்த வேண்டும் என்றால் அந்த பொருளை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மேல் இந்த குற்றத்தை சுமத்தலாம். இந்த நிறுவனம் இப்படித்தான் செயல்படுகிறது என்பதை அறியாத அலுவலர்கள் மீது இந்த குற்றத்தை சுமத்தலாம். இந்த எதையும் இந்த குவாலிட்டி செக்அப் அப்படின்னு சொல்றாங்களே, அதை வந்து கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் இதை சந்தைப்படுத்துவதற்கு உதவுகின்ற எல்லா அரசு அலுவலர்களையும் அந்த துறையை சார்ந்த அத்தனை அலுவலர்களையும் நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தலாம். நிச்சயமாக இந்த விளம்பர படங்களில் நடிக்கும் நடிகரையோ அல்லது நடிகையையோ நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, சட்டத்தில் இடமும் இல்லை. அந்த சம்பளத்தை பெற்று அவர்களுடைய கடமையை ஆற்றும் பொழுது ஒரு நடிகனாகவோ கலைஞராகவோ மட்டும்தான் அவர்கள் செயல்படுகிறார்களே ஒழிய அந்த பொருளுக்கான உத்தரவாதத்தை அளிப்பவர்களாக அல்ல. அதனால் எந்த வகையிலும் எந்த சட்டத்திலும் விளம்பரத்திற்கு உதவி செய்பவர்களை, விளம்பர படங்களில் நடிப்பவர்களை தண்டிக்க முடியாது.
விளம்பர படங்களில் நடிப்பவர்களை சட்ட ரீதியாக தரத்திற்கு பொறுப்பாக்க முடியாது என்றாலும் தார்மீக ரீதியாக அவர்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் நுகர்வோர் நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள். அதற்கேற்றபடி சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிறார் கன்சூமர் ஆக்ஷன் குரூப்பை சேர்ந்த சரோஜா.
செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு இம்பாக்ட உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை வந்து ஏதானும் லீகலாவும் பைன் பண்றதுக்கு வி ஷுட் பிரிங் இன் சம் கைண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வேர் தேர் ஹெல்த் ரெஸ்பான்சிபிள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களை வந்து பைன் பண்ற மாதிரி இருக்கணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தார்மீக கடமை அப்படிங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தாகணும். பட் இட்ஸ் ஹை டைம் தே ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இது பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே வந்து அதனால கேட்டு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாக்க அவங்க அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஏற்கனவே இதே நூடுல்ஸ் தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை எழுந்தவுடன் தான் நெஸ்லே நிறுவன அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவர்கள் தங்கள் நூடுல்ஸின் தரம் குறித்து உறுதியளித்ததாகவும் பாலிவுட் நடிகை மாதுரி தீட்சித் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் மத்திய அரசு அதிகாரிகள் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளனர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து சில பன்னாட்டு செய்திகள். உலக அளவில் இதுவரை இல்லாத வகையில் சுமார் 10 லட்சம் பேர் சேர்ந்து 3 புகையிலை நிறுவனங்களுக்கு எதிராக முன்னெடுத்த ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு $12 பில்லியன் நட்டஈடு வழங்க வேண்டும் என்று கனேடிய நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ளார். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த எச்சரிக்கையே இந்த புகையிலை நிறுவனங்கள் தெரிவிக்கவில்லை என்று கூறியே வழக்கு முன்னெடுக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான பிபிசியின் செய்திகளை தொகுத்து தருகின்றார் இளைய தம்பி தயானந்தா.
உலகளவில் என்றுமில்லாத வகையில் பலர் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்த ஒரு வழக்கில் மிகவும் பரபரப்பான தீர்ப்பு ஒன்றை கனடிய நீதிமன்றம் அளித்திருக்கிறது. புகைப்பிடிப்பதால் உடலுக்கு ஏற்படும் ஆபத்துகள் குறித்து போதிய எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று கூறி உலகின் 3 முன்னணி புகையிலை நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்க வேண்டும் என்று கியூபெக் மாகாண நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறார். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தங்களுக்கு போதிய எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்று கூறி புகைப்பிடிப்பவர்கள் இந்த வழக்கை முன்னெடுத்தனர். கனடிய நீதிமன்ற சரித்திரத்தில் இதுவரை இல்லாத வகையில் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரே காரணத்திற்காக இந்த வழக்கை கொண்டு வந்தனர். புகைப்பிடித்ததால் மிகவும் மோசமான உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட்ட ஒரு குழுவினரும், புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் ஒரு குழுவினரும் இணைந்து இந்த வழக்கை முன்னெடுத்தார்கள். எனினும் தீர்ப்பை எதிர்த்து இம்பீரியல் டொபாக்கோ, ரொத்மன்ஸ், பென்சன் அண்ட் ஹெஜ்ஜஸ் மற்றும் JTI மெக்டொனால்ட் ஆகிய 3 நிறுவனங்களும் மேல்முறையீடு செய்யவிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த வழக்கை 1998 ஆண்டே பதிவு செய்திருந்தாலும் அண்மையில்தான் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த தீர்ப்பு மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என கனடிய புற்றுநோய் அமைப்பைச் சேர்ந்த ரொப் ஹனிங்ஹாம் பிபிசியிடம் தெரிவித்தார்.
It's an enormously important judgment. There's been tens of thousands of internal documents that have become public. The trial was almost 3 years in length. I think it's going to have tremendous implications for other parts of Canada and indeed internationally.
இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான உள்ளக ஆவணங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ளன. வழக்கு 3 ஆண்டுகள் நடைபெற்றன. இந்த வழக்கும் தீர்ப்பும் கனடாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகின்றேன்
என்று கூறும் கனடிய புற்றுநோய் அமைப்பைச் சேர்ந்த ரொப் ஹனிங்ஹாம், அந்த 3 புகையிலை நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்தாலும் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை இல்லை எனவும் கூறியிருக்கிறார். புகைப்பிடிப்பவர்கள் சார்பு வழக்கறிஞர் புரூஸ் ஜோன்ஸ்டன் அந்த 3 நிறுவனங்களுக்கு எதிராக அழுத்தமான ஆதாரங்களுடனேயே வழக்கை முன்னெடுத்ததாக கூறுகிறார்.
We conducted a trial that lasted for 251 days. We heard 76 witnesses, of which 20 were experts. And importantly, we filed over 43,000 documents, most of which, in fact, were from the internal records of the tobacco companies.
இந்த வழக்கு 251 நாட்கள் நீடித்தன. 76 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். அவர்களில் 20 பேர் வல்லுநர்கள். இவை மட்டுமல்ல, 43,000 ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை புகையிலை நிறுவனங்களின் உள்ளக ஆவணங்கள். இவற்றையெல்லாம் பார்த்த நீதிபதி, இந்த நிறுவனங்கள் தமது வாடிக்கையாளர்களுக்கு புகையிலை குறித்த உண்மைகளை தெரிவிக்க தவறிவிட்டனர் என்று கூறியது மட்டுமல்லாமல், தங்களுக்கு தெரிந்த உண்மைகளை கூட மறைத்து பொய்யுரைத்துள்ளனர், மூவரும் ஒரே மாதிரியான பொய்யை கூறும் வகையில் கூட்டு சதியும் செய்துள்ளனர் என்று தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்
என்கிறார் புகைப்பிடிப்பவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் புரூஸ் ஜோன்ஸ்டன். புகையிலை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி என புகைப்பிடித்தலுக்கு எதிரான தன்னார்வ குழுவைச் சேர்ந்த மரியோ பியோல்ட் கூறுகிறார்.
C'est un grand jour pour les victimes du tabac qui attendent depuis plus de 17 ans, près de 17 ans maintenant, cette décision.
இந்த தினம் எங்களுக்கு மிகப்பெரிய தினம். இந்த தீர்ப்புக்காக நாங்கள் 17 ஆண்டுகள் காத்திருந்தோம். மிக நீண்ட காலமாக நடைபெற்ற வழக்கின் முடிவை நாம் எட்டியுள்ளோம். புகையிலை பயன்பாட்டால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு இது பெரிய வெற்றி. புகையிலை நிறுவனங்களை எதிர்த்து அவர்கள் மிக கடுமையாக போராட வேண்டியிருந்தது.
இந்த வழக்கில் தாங்கள் முன்னெடுத்த ஆதாரங்கள் எந்த வகையிலும் எதிர்க்க முடியாத வகையில் முழுமையாக இருந்தன. 300 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை எழுதியிருக்கும் நீதிபதி, புகைப்பிடிப்பதால் ஏற்படும் ஆபத்துக்களை புகையிலை நிறுவனங்கள் தெரிந்தே மறைத்தன. இதனால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகளை நுகர்வோருக்கு எடுத்துச் சொல்வதை 3 நிறுவனங்களும் கூட்டாக சதி செய்து நிறுத்தின என்றும் தனது தீர்ப்பில் கூறியிருப்பதாக கனடிய புற்றுநோய் அமைப்பின் ரோஃப் ஹனிங்ஹாம் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் இளைய தம்பி தயானந்தா. இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை பல நாடுகளில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் முன்னெடுத்து வரும் வேளையில், அமெரிக்கா வாழும் முஸ்லீம் பெண்மணிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது. இது பற்றிய பிபிசியின் செய்தி தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில், அமெரிக்காவில் முஸ்லிம் பெண் ஒருவருக்கு உச்சநீதிமன்றம் சாதகமாக தீர்ப்பளித்துள்ளமை அமெரிக்க வாழ் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஒக்லஹோமா மாநிலத்தின் டுல்சா என்ற இடத்திலுள்ள ஆடை விற்பனை நிலையமொன்றிற்கு விற்பனை உத்தியோகத்தர் வேலைக்கு 2008 விண்ணப்பித்திருந்தார் சமந்தா யலாஃப். சமந்தாவை நேர்முக தேர்தலுக்கு அழைத்திருந்த அபேகுரம்பி மற்றும் பிட்ச் நிறுவனம் 17 வயதான சமந்தா யலாஃப் நேர்முக பரீட்சையின் போது முஸ்லிம் பெண்கள் முகம் தவிர்த்து தலையை மட்டும் மூடும் ஹிஜாப் அணிந்திருந்தது விற்பனை ஊழியர்களின் ஆடை தொடர்பில் நிறுவனத்தின் கொள்கையினை மீறுவதாக உள்ளதென தெரிவித்து 2008 சமந்தாவிற்கு வேலை வழங்குவதில்லை என முடிவெடுத்தது. சமந்தாவை நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்த அபேகுரம்பி மற்றும் பிட்ச் நிறுவனம் 17 வயதான சமந்தா எலவ் நேர்முக பரீட்சையின் போது முஸ்லிம் பெண்கள் முகம் தவிர்த்து தலையை மட்டும் மூடும் ஹிஜாப் அணிந்திருந்தது விற்பனை ஊழியர்களின் ஆடை தொடர்பில் நிறுவனத்தின் கொள்கையினை மீறுவதாக உள்ளதென தெரிவித்து 2008 சமந்தாவிற்கு வேலை வழங்குவதில்லை என முடிவெடுத்தது. இந்த வழக்கை சமந்தா எலவ் சார்பாக அமெரிக்காவின் சமத்துவ வேலைவாய்ப்பு ஆணையம் நீதிமன்றம் வரை எடுத்துச் சென்றிருந்தது. இந்த வழக்கின் போது யூதர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஓர்பாலினத்தவர்கள் மற்றும் மனிதுரிமை ஆர்வலர்களும் பாதிக்கப்பட்ட சமந்தாவிற்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். இந்த வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பானது தொழில் புரியும் இடங்களில் பல்வேறு நம்பிக்கைகளையும் கொண்ட மக்களது உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் அமையும் என்று மனுதாரர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருந்தனர். இறுதியில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் சமந்தாவிற்கு சாதகமாக தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இது அங்கு வாழும் அனைத்து சிறுபான்மை மக்களினதும் நம்பிக்கையை மேலோங்கச் செய்துள்ளது என்று அங்குள்ள பிபிசியின் செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே அபர்கோம்பி மற்றும் பிட்ச் நிறுவனம் ஹிஜாப் அணிந்த தமது ஊழியர்களை இலக்கு வைத்து நடவடிக்கை எடுத்ததற்கான அபராதமாக ஒவ்வொருவருக்கும் தலா $71,000 இழப்பீடாக வழங்கியுள்ளது. இந்த நிலையில் சமந்தாவிற்கு தொழில் வழங்க மறுத்த நிறுவனம் இது தொடர்பில் தமது கொள்கையினை மீள்பரிசீலனை செய்து வருகிறது. வர்த்தகத்தை பாதிக்காத வகையில் தொழிலாளர்களின் சமய நம்பிக்கையினை கடைபிடிப்பதற்கு தொழில் வழங்குநர்கள் இடமளிக்க வேண்டும் என அமெரிக்க சட்டம் கூறுகிறது.
செய்தி குறிப்பை தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். சுற்றுலாவில் வனவிலங்குகளை பார்க்கச் சென்ற பயணி ஒருவரை தென்னாப்பிரிக்க சரணாலயம் ஒன்றிலிருந்த சிங்கம் ஒன்று பாய்ந்து தாக்கி கொன்றுள்ள கோர சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மீது ஜன்னல் வழியாக தாவி குதித்து ஒரு பெண்மணியை இந்த சிங்கம் தாக்கியுள்ளது. பிபிசியின் விவரங்கள் தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
தென்னாப்பிரிக்காவின் ஜான்ஸ்பர்கில் உள்ள சிங்கங்களின் சரணாலயத்தில் கார் ஜன்னல்களை திறந்து வைத்து பயணித்த சுற்றுலா பயணிகள் மீது பாய்ந்த சிங்கம் ஒன்று அதனுள் இருந்த பெண் ஒருவரை தாக்கி கொலை செய்துள்ளது. இவ்வாறு சிங்கத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த பெண் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் எனவும் அவர் சுற்றுலாவுக்காக தென்னாப்பிரிக்கா வந்திருந்தார் எனவும் தெரிய வந்துள்ளது. வாகனத்தின் ஜன்னல்களை திறந்து வைத்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அந்த சரணாலயத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளை எதிர்பாராத வகையில் அந்த வாகனத்தின் ஜன்னலுக்குள் பாய்ந்த சிங்கம் அந்த பெண்ணை தாக்கியது. உடனடியாக உதவியாளர்கள் அழைக்கப்பட்டு உடன் பயணித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த பெண் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஜோஹான்ஸ்பர்க் நகருக்கு வடக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கங்கள் வசிக்கும் புகழ்பெற்ற இந்த சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்துக்கு வாகனங்களை ஓட்டி வரும் சுற்றுலா பயணிகள் தமது வாகனங்களின் ஜன்னல் கண்ணாடியை கீழே இருக்கக்கூடாது என்பது வனத்தின் விதிகளில் ஒன்றாக இருப்பதாக ஜோஹான்ஸ்பர்க்கில் உள்ள பிபிசி செய்தியாளர் மில்டன் கோசி தெரிவித்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட பெண் சிங்கத்தை வன அதிகாரிகள் அங்கிருந்து துரத்தி அடித்தாலும் அந்த சிங்கம் பின்னர் கொல்லப்பட்டதா என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அந்த சரணாலயத்தில் இந்த பெண் கொல்லப்பட்டுள்ளமையானது கடந்த 4 நடைபெற்ற 3 சம்பவம் என்று உள்நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சரணாலயம் வேட்டையாடும் பகுதியுடன் இணைந்த ஒரு பகுதி என தென்னாப்பிரிக்க சுற்றுலா அமைச்சகம் கூறுகிறது. அந்த சரணாலயத்தில் மிருகங்களை மிக அருகில் பார்வையிடுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் எனவும் சிறுத்தை, கழுதைப்புலி மற்றும் ஒட்டக சிவிங்கி போன்றவை வனத்தில் இருப்பதாகவும் அதன் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிங்க சரணாலயம் பயணிகளை கவரும் உலகின் பிரபலமான இடமாக கருதப்படுகிறது.
பிபிசியின் செய்தி குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான புதிய மருந்து குறித்த செய்தி ஒன்றை பார்க்கலாம். ஒரு வழியாக புற்றுநோயை நாம் வெற்றி கண்டுவிட்டோமா? நேற்று முதல் இந்த கேள்வி உலகு தழுவிய அளவில் பலராலும் எழுப்பப்பட்டு வருகிறது. காரணம், நேற்று வெளியிடப்பட்ட பிரிட்டன் ஆய்வுகளின் முடிவுகள் அப்படி ஒரு நம்பிக்கை கலந்த கேள்வியை தோற்றுவித்திருக்கிறது. புற்றுநோயை குணப்படுத்த கொடுக்கப்படும் 2 மருந்துகளை ஒன்றாக சேர்த்து கொடுத்த பொழுது மெலனோமா எனப்படும் முற்றிய தோல் புற்றுநோய் வகையினால் பாதிக்கப்பட்டவர்களில் 60% புற்றுநோய் கட்டிகள் சுருங்கிவிட்டதாக கூறும் பிரிட்டனின் ஆய்வறிக்கை ஒன்று நேற்று வெளியிடப்பட்டது. அதனையொட்டி புற்றுநோயை மனிதன் வெற்றி கொண்டு விட்டானா என்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கான அவசரமான சுருக்கமான பதில் இன்னும் இல்லை என்பதே என்கிறார் பிபிசி இணையதளத்தின் சுகாதார பிரிவின் ஆசிரியர் ஜேம்ஸ் கல்லகர். அதே சமயம் இந்த மருந்து மிகப்பெரிய உற்சாகமளிக்கும் முன்னேற்றம் என்றும் அவர் கூறுகிறார். குறிப்பாக புற்றுநோயை கட்டுப்படுத்த அல்லது குணப்படுத்த இதுவரை இருக்கும் ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, அறுவை சிகிச்சை ஆகிய மூன்று முக்கிய வழிமுறைகளோடு இம்யூனோ தெரப்பி என்கிற நான்காவது வலுவான சிகிச்சை முறையின் முக்கிய முன்னேற்றமாக இந்த கண்டுபிடிப்பை அவர் வர்ணிக்கிறார். பிரிட்டன் ஆய்வின் முடிவுகள் எல்லா புற்றுநோய்களையும் முழுமையாக குணப்படுத்த வல்லதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் புற்றுநோய்க்கு எதிரான மனிதர்களின் வலுவான சிகிச்சை முறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் இம்யூன் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் உடல் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பு என்பதுதான் மனித உடலின் இயற்கையான உள்ளக பாதுகாப்பு கவசமாக இருந்து மனித உடலுக்குள் வரும் அந்நிய கிருமிகள் உள்ளிட்ட அனைத்தையும் அழித்து உடலை தொடர்ந்து பாதுகாக்கும் வேலையை செய்து வருகிறது. இந்த நோய் எதிர்ப்பு கட்டமைப்புக்குள் பல்வேறு சுய பாதுகாப்பு தடுப்புகளும் உண்டு. காரணம், உடலின் ஆரோக்கியமான திசுக்களை இந்த நோய் எதிர்ப்பு கட்டமைப்பானது தெரியாதனமாக அழித்து விடாமல் தடுப்பதற்கான இயற்கை தடுப்பும் இந்த கட்டமைப்புக்குள்ளேயே இருக்கும். புற்றுநோய் என்பது அடிப்படையில் உடலின் நோய் திசு, ஆனால் அது தன்னை ஆரோக்கியமான திசு என்று வெளியில் காட்டிக்கொள்ளும் திறன் வாய்ந்தது. அதாவது, ஒரு கூட்டத்தில் திருடிவிட்டு ஓடும் திருடன், திருடன் ஓடுகிறான் பிடியுங்கள் பிடியுங்கள் என்று கூறி தப்பிக்கும் கைதேர்ந்த திருடனைப் போல இந்த புற்றுநோய் திசுக்கள் தம்மை நல்ல திசு என்று உடலின் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை ஏமாற்றும் திறன் வாய்ந்தவை. அவற்றின் வெளித்தோற்றத்தைக் கண்டு ஏமாறும் உடலின் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பு இந்த புற்றுநோய் திசுக்களை அழிக்காமல் அப்படியே விட்டுவிடுகின்றன. அவையே வளர்ந்து புற்றுநோயாக முற்றுகிறது. இந்த ஏமாற்றும் வேலையை புற்றுநோய் செல்கள் எப்படி செய்கின்றன? இந்த புற்றுநோய் திசுக்கள் சுரக்கும் ஒருவித புரத சத்தானது உடலின் நோய் எதிர்ப்பு கட்டமைப்புடன் வேதியியல் ரீதியில் உரையாடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பானது புற்றுநோய் திசுக்களை அழிக்காமல் விட்டுவிடுகிறது. இந்த பின்னணியில் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கூட்டு மருந்தானது புற்றுநோய் திசுக்கள் சுரக்கும் புரதங்களுக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு கட்டமைப்புக்கும் இடையில் நிகழும் வேதியியல் உரையாடல் நிகழாமல் தடுத்துவிடுகிறது. இம்யூனோ தெரப்பி, அதாவது நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் சிகிச்சை முறையின் ஒரு அங்கமாகவே இந்த கூட்டு மருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற வேறொரு நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் மருந்து நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்நாளை 2 மடங்காக அதிகரிக்கச் செய்வதாக மற்றொரு ஆய்வின் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இதேபோல வேறு சிறிய அளவிலான முயற்சிகளும் கூட இந்த இம்யூனோ தெரப்பி மூலம் பல்வேறு வகையான புற்றுநோய்களை குணப்படுத்த இயலும் என்பதற்கான சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து வருகின்றன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கன்னித்தன்மை மாறாமலே, அதாவது ஆண் மீனின் துணையின்றி தாமாகவே குஞ்சு பொரித்த வாள் மீன்களை கண்டுபிடித்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பும் இப்படியான வித்தியாசமான குஞ்சு பொரிக்கும் முறையை மீன் தொட்டிகளில் அல்லது தனியாக சோதனைக் கூடங்களில் வளர்க்கப்படும் பெண் மீன்களிடம் விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டிருந்தாலும் இயற்கை நீர்நிலைகளில் இப்படியான மீன் குஞ்சுகளை அவர்கள் கண்டிருக்கவில்லை. ஆங்கிலத்தில் சாஃபிஷ் என்றும் தமிழில் வாள் சுறா, வாள் மீன், கோலா மீன் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படும் மீன் வகையைச் சேர்ந்த 7 பெண் மீன்களை விஞ்ஞானிகள் பரிசோதித்தபோது அவற்றுக்கு தந்தை மீன்கள் இருந்ததற்கான எந்த மரபணு சான்றுகளையும் அவர்கள் காணவில்லை. இந்த 7 பெண் மீன்களுமே கருவுறாத பெண் மீன்களின் முட்டையிலிருந்து உருவான கருவிலிருந்து பிறந்த மீன்கள் என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். கரண்ட் பயாலஜி என்கிற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ஆய்வின் முடிவுகளின்படி ஒரு உயிரினத்தின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் பொழுது இயற்கையாகவே இத்தகைய கருவுறா முட்டைகளே குஞ்சுகளை பொறிக்கும் நிகழ்வுகள் நடக்கக்கூடும் என்கிற சாத்தியத்தை இது குறிப்புணர்த்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் நிலக்கரியை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மின்சாரத்தின் விலையை விட சூரிய சக்தி உள்ளிட்ட இயற்கை மூலங்களிலிருந்து உருவாக்கப்படும் மின்சாரத்தின் விலையை மலிவானதாக மாற்ற வேண்டும் என்று முக்கிய பிரிட்டிஷ் விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்கு தேவைப்படும் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் அரசுகள் எல்லாம் கூட்டாக இணைந்து உலக அளவில் செயற்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1960களில் நிலவுக்கு மனிதனை அனுப்புவது சாத்தியமில்லை என்று பலரும் எண்ணியிருந்தபோது அதை நிகழ்த்தி காட்டும் நோக்கத்துடன்
1960களில் உலகின் திறமையான மூளைகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட அமெரிக்காவின் அப்பல்லோ விண்வெளி நிகழ்ச்சி திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு அதே போன்றதொரு உலகு தழுவிய முயற்சி இந்த விஷயத்துக்காகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கான செயற்திட்டத்திற்கு தேவைப்படும் 1,500 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீட்டை ஆண்டுதோறும் வழங்குவதற்கு பெரும்பான்மை நாடுகள் தமது ஒப்புதலை வழங்க முன்வர வேண்டும் என்றும் இந்த குழு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. பிரிட்டனின் சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு தூதர் சர் டேவிட் கிங் தலைமையிலான இந்த குழுவினர் அடுத்த வாரம் ஜெர்மனியில் நடக்கவிருக்கும் G7 நாடுகளின் கூட்டத்தில் இது தொடர்பான தமது திட்டத்தை முழுமையாக வெளியிட இருக்கிறார்கள்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் LR ஜெகதீசன். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.